நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க வில்ஃபிரட் அவர்கள். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியனா, அதாவது மெடிக்கல் லேப் இருக்கு இல்லையா, அதில் வந்து கடந்த 20 வருடங்களாக பணியாற்றிட்டு வர்றாங்க. தற்போது அவங்க சுந்தராபுரம் அபிராமி ஹாஸ்பிட்டலில் பிளட் பேங்க் இன்சார்ஜாக கடந்த 3 வருடங்களாக இருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம நிலையத்துக்கு எதுக்கு வந்திருக்கிறாங்கன்னு கேட்குறீங்களா? நிறைய ஸ்லோகன்ஸ் நம்ம பார்க்குறோம், கேள்விப்படுறோம். தானத்தில் சிறந்த தானம் ரத்த தானம் அப்படிங்கிறோம். அப்புறம் ரத்தம் கொடுப்போர் உயிர் கொடுப்போர். நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் மறைந்த எம்ஜிஆர் அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா ரத்தத்தின் ரத்தமே அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க அவங்களுடைய பேச்சுக்கள் எல்லாமே. ரத்தம் வந்து ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியமானது, ரத்தம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா ரத்தத்தை பார்த்த உடனே மயக்கம் அடிச்சிருவாங்க. சரி, இந்த பிளட் பேங்க் இன்சார்ஜ் அவங்க வந்து யார் யார் ரத்தம் கொடுக்கலாம், யார் கொடுக்கக்கூடாது, ரத்தம் கொடுக்கறதுக்கு முன்னால் என்னென்ன முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி பல்வேறு விஷயங்களை பேச வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட நம்ம சந்தேகங்களை கேட்கலாம். வணக்கம் சார்.
என்னுடைய நேம் வில்ஃபிரட். நான் கடந்த 20 வருஷத்துக்கு மேலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாங்கள் எங்கள் 20 வருஷ எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேஷண்ட்ஸ் நாங்கள் பார்த்துருக்கோம். எமர்ஜென்சி கேசஸ், பிளான்ட் சர்ஜரி கேசஸ், ஹார்ட் கேசஸ், அது மாதிரி நிறைய சர்ஜரிஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஓவர் ப்ளீடிங் கேஸும் நாங்கள் பார்த்துருக்கோம். பேஷண்ட் ரொம்ப அனிமிக்காக வந்திருக்கவங்களுக்கும் பார்த்துருக்கோம். குறிப்பாக அந்த மலைவாழ் மக்களுக்கு, இப்போ உள்ள கோயம்புத்தூர் மலைவாழ் மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஹெச்பி வந்து இப்போதைக்கு 14 புள்ளி இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு 2-3 புள்ளி கிராம் தான் இருக்குது. அவங்களுக்காக நிறைய பேர் பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு அவளாக இருந்தோம். ஆனால் அவங்களுக்கு விழிப்புணர்ச்சின்னு எதுவுமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு நாங்கள் எப்படியாவது அவங்கள காப்பாற்றணும்னு சொல்லி டாக்டர்ஸும் போராடிட்டுருக்கோம், நாங்களும் போராடிட்டுருக்கோம். ஒரு வருடத்துக்கு 3000 மில்லியன் வந்து பிளட்டு தேவைப்படுது வருஷத்துக்கு. ஆனால் இது வரைக்கும் நம்ம வந்து 10% இது வரைக்கும் அவங்களால ஃபுல்ஃபில் பண்ணவே முடியல. ஸோ அதனால் ரத்தத்துக்கு வேறு எந்த இணையும் கிடையாது. அந்த ரத்தம்னா அந்த ரத்தம் தான். ஓ பாசிட்டிவ்னா மாத்திரை போட்டு கலந்து கொடுக்க வேண்டியதானே அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் யாரும் அதுமாதிரி கண்டுபிடிக்க சரித்திரமும் கிடையாது. மனிதர் நம்பலாக இருந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு தருணமாக இருந்து காப்பாற்றிக்கணும்.
சார், மனிதனோட உடம்புல பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 5 லிட்டரும் பெண்களுக்கு 4 லிட்டரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் டோனர் ஓ குரூப்பை சொல்கிறாங்க, யூனிவர்சல் ரெசிபியன்ட் ஏபியை சொல்கிறாங்க. இந்த யூனிவர்சல் டோனார், யூனிவர்சல் ரெசிபியன்ட் அதெல்லாம் ஒரு கதை ஆயிருச்சு, பழங்காலத்து கதை. இப்போ வந்து அந்தந்த குரூப்புக்கு அதை தான் கொடுக்கணும்னு சொன்னீங்க. இந்த ரெண்டையும் பற்றி தெளிவுபடுத்துங்களேன்.
அந்தந்த டோனர் எதுக்கு கொடுக்குறோம்னா அவங்களோட டிபெண்ட்ஸ் அப்பான அவங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கும் நம்ம கொடுக்குற பிளட்டுக்கும் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. சம் ரியாக்ஷன் ஏதாவது அலர்ஜியோ இல்லை அரிப்போ எதுனாலும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி ஹார்ட் பேஷண்ட்டாக இருந்தவங்கன்னா ஹார்ட் அட்டாக் அரெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அந்தந்த டோனர்ஸ்க்கு தகுந்தாப்பில், பேஷண்ட்ஸுக்கு தகுந்தாப்பில் அந்தந்த குரூப் கொடுக்கறது நம்மளுக்கு பெட்ரு. இன்னொன்று, மனுஷனுக்குன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஹீமோக்ளோபின் 12 கிராம்ஸ்லேருந்து கொடுக்கலாம். டொனேட் பண்ணுறவங்க 12 கிராம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக கொடுக்கலாம். 3 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் ஜென்ஸ் கொடுக்கலாம், 5 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் லேடிஸ் கொடுக்கலாம். லேடிஸ் கொடுக்குறவங்களுக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. சம் பீரியட்ஸ் டைமு அவங்களுக்கு ஏற்கனவே அவங்க ஹீமோக்ளோபின் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அவங்கள அவாய்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்ரு. டோனர் கொடுக்கறதும் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு. 5 லிட்டர்ஸ் மேக்ஸிமம் பாடியில் இருக்குது. அதுலேருந்து ஒரு 350 ml 450 ml வரைக்கும் பிளட்டு டொனேட் பண்ணலாம். இதனால் எந்த ஒரு இதுவும் அசம்பாவிதங்களும் நடக்காதபடி நாங்கள் பார்த்துக்கோம்.
இப்போ நீங்கள் யார் கொடுக்கலாம், எவ்வளோ மாதங்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. வேறு என்ன முக்கியமான விஷயங்கள் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும்? அதாவது சாப்பிட்டுட்டு வந்து தான் கொடுக்கணும், எடை வந்து இவ்வளோ எடை இருக்கணும், வயது இருக்குது இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசு வரைக்கும் இருக்குது, அப்புறம் இந்த நோய் உள்ளவர்கள் கொடுக்கக்கூடாதுன்னு இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். அது மாதிரி பிளட்டு எடுக்கிறவங்களுக்கு நீங்கள் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணுறீங்க இல்லையா, நீங்கள் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு பண்ணுறீங்க?
ஒரு சராசரி மனுஷனுக்கு டோனர்னு வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஹெச்ஜி, மஞ்சக்காமாலை நோய், சி வைரஸ்னு ஒன்று இருக்குது, பால்வினை நோய், மலேரியா காய்ச்சல், அந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் தயவுசெய்து யாரும் பிளட்டு கொடுக்க வேண்டாம். அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அது வந்து எப்போதுமே உடம்புல இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பிளட்டு கொடுக்கறதுனால அடுத்த பேஷண்ட்டுக்கும் சஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொன்று, குறிப்பாக தெரிஞ்சவங்க உண்மையாக சொல்லிடுறது நல்லது. அதே மாதிரி 24 மணி நேரத்துக்குள்ளார ட்ரிங்க்ஸ் எதுவும் பண்ணியிருக்கக்கூடாது. அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தாலும் சொல்லிடுறது நல்லது. அப்போ நாங்கள் எங்களுக்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், ஏன்னா கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டுக்கு நாங்கள் பிளட்டு போடும்போது அவங்களுக்கும் சம் காம்ப்ளிகேஷன் வரும். ஏற்கனவே அவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நம்ம போய் திருப்பி நம்ம இந்த மாதிரி பிளட் எல்லாம் கொடுத்தா அவங்களுக்கு இன்னமும் சஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் முன்கூட்டியே நம்ம வந்து இந்தந்த நாங்கள் ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்லாம் கேட்போம், அந்த கொஸ்டின்ஸுக்கெல்லாம் பதில் கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணாமல் இது பண்ணிக்கலாம். அது குறிப்பாக மஞ்சக்காமலை இருக்கிறவங்க கண்டிப்பாக கொடுக்கவே வேணாம், அவாய்ட் பண்ணிக்கலாம். பால்வினை நோய், மலேரியா ஜுரம், எய்ட்ஸ் அந்த மாதிரி உள்ளவங்க தெரிஞ்சவங்க கொடுக்க வேணாம். தெரியாதவங்க அப்படி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டாலும் அவங்களுக்கு தக்க அறிவுரை கொடுத்து தமிழ்நாடு எய்ட்ஸ் கண்ட்ரோல் அசோசியேஷனில் நாங்கள் சொல்லி அவங்களுக்கு பெட்டர் ட்ரீட்மெண்ட் ஜிஹெச்லேயே கொடுக்குற மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணி தருவோம். மஞ்சக்காமலை இருந்தாலும் அந்தந்த டாக்டர்ஸ்க்கு, குறிப்பாக எங்கள் டாக்டர்கிட்டே கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிஸ்ட் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் கூப்பிட்டு போய் காமிச்சு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்து அவங்களுக்கு பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நாங்கள் யூஸ்ஃபுல்லாக இருப்போம். குறிப்பாக 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க அதுலேருந்து 60 வயசு வரைக்கும் பிளட் டொனேட் பண்ணலாம். இந்த 18-60 வந்து பிபியோ, சுகரோ, ஹார்ட் பேஷண்ட்டோ இல்லை எந்த ட்ரீட்மெண்ட்டோ அந்த 24 மணி நேரத்துக்குள்ளார எந்த ஒரு மாத்திரையும் அவங்க உட்கொண்டிருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு எடை வந்து 45 கிலோக்கு மேலே இருக்கலாம். ஹீமோக்ளோபின் 12.5 எவ்வளோ இருந்தாலும் எடுத்துக்கலாம்.
இப்போ சில பேர் வந்து லாங் டேர்மாக டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருப்பாங்க, சுகருக்கு, ப்ரெஷருக்கு, தைராய்டுக்கு அப்படிலாம் எடுத்துகிட்ருப்பாங்களா, அவங்கெல்லாம் வந்து பிளட் டொனேட் பண்ணலாமா?
குறிப்பாக அந்த பிபி சுகர் மாத்திரை சாப்பிட்றவங்க கொடுக்கவே வேண்டாம் பிளட்டு. அப்படியே சுகர் இருந்தாலும் 150, 110, 200 இருக்கிறவங்க கொடுத்தாலும் ஒன்றும் பேஷண்ட்ஸுக்கு ஒன்றும் சஃபர் ஆகாது. ஆனால் இன்சுலின் போடுற அளவுக்கு இருக்கிற சுகர் பேஷண்ட் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. லாங் டேர்மாக பிபி மாத்திரை சாப்பிட்றது, ஆம்லாங் அது மாதிரி சாப்பிட்ற மாத்திரை சாப்பிட்றவங்கலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். எல்லாத்துக்குமே இப்போ நாங்கள் பார்க்குறது இருந்தால் 350 ml தான் பேக் இருக்குது. 350 ml பேகுன்னு பிளட் பேக் இருக்குது, 450 பிளட் பேக் இருக்குது. அந்த 350 ml போதுமானது 4 உயிரை காப்பாற்றலாம். ஒன்று, ரத்தத்துலேருந்து பிரித்து அணுக்கள் தனித்தனியாக பிரிக்கலாம், வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், பிளாஸ்மா, பிளேட்லெட்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரிக்கலாம். ஸோ அந்த 4 தான் உயிரை காப்பாற்றுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது.
நம்ம சினிமாலெலாம் பார்க்குறோம்ல, 2 பெட்டில் இங்கேருந்து பிளட் அங்கே போகும், அது மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இப்போ நீங்கள் 4 தான் நாங்கள் பிரித்து எடுப்போம் அப்படின்றீங்க, அப்போ பிளட்டு அப்படிங்கும்போது பிளட்டாகவே கொடுக்காம இந்த மாதிரி பிரித்து எடுத்து தான் கொடுப்பீங்களா?
அது பிரித்து எடுத்து அந்த பிளட்டை கிராஸ் மேட்சிங் பண்ணி ஒரு ட்ராப்புனாலும் அது வந்து செக் பண்ணி தான் நம்ம இஷ்யூ பண்ண முடியும். எல்லாமே சினிமாவில் காமிக்கிற மாதிரி அந்த காலத்தில் இங்கேருந்து அப்படி கொடுக்குற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க சேவை மனப்பான்மையோடு பண்ணுறதுனால இது 350 ml 350 ml நம்ம வெயிட் பேலன்ஸ் உள்ளாரே இருக்கிறோம். கரெக்டாக 350 ml வந்துருச்சுன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும், மிஷின் லாக் ஆயிரும், அதுக்கு மேலே ஒரு ட்ராப்போட வெளியே போகாது. ஸோ அந்த 350 ml எடுத்து தான் பிளேட்லெட்ஸ் தனியாக, பேக்செல்ஸ் தனியாக, பிளாஸ்மா தனியாக எல்லாமே பிரிக்கிறோம், க்ரையோன்னு சொல்லி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வியாதிக்கு குணமடைக்கிறதுக்கு இது இருக்குது.
இப்போ இந்த எடுத்த ரத்தம் திரும்ப வந்து ஊறுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் சுமாராக? 350 ml எடுக்கிறீங்க,
48 மணி நேரத்தில் நம்மளுக்கு அந்த கொடுத்த ரத்தம் ஊறிடும். அது கிணறு மாதிரி தான், அது 48 மணி நேரத்தில் அது ஊறுறதுனால இன்னும் செல்ஸ் எல்லாமே நல்லபடியாக வளர்ச்சி அடைகிறதுக்கு நல்ல இதாக இருக்கும்.
இந்த எடுத்த ரத்தத்தை நீங்கள் எப்படிங்க சார் ப்ரிசர்வ் பண்ணுறீங்க, எவ்வளோ நாள் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணலாம், எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறீங்க அதை சொல்லுங்களேன்.
இப்போ பிளட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா, ஹோல் பிளட்டுன்னு இப்போ உடம்புலேருந்து ஒரு சராசரியாக டோனர் வந்தாங்கன்னா சராசரியமாக 350 எடுத்தோம்னா அது ஹோல் பிளட். 350 எடுத்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அது ஹோல் பிளட். இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு பாம்பு கடியோ இல்லை APTINR அந்த மாதிரி டெஸ்ட் வேல்யூ கூட இருந்துச்சோ, இல்லை அவங்க குடிச்சு குடிச்சு சிரோசிஸ் ஆஃப் லிவர் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு வரவங்களுக்கு இந்த எஃப்எஃபின் பிளாஸ்மான்றது போடுறோம். இந்த பிளாஸ்மானுக்கு இது வந்து அல்புமின் உடம்புல குறைய குறைய இந்த எஃப்எஃபி போட்டோம்னா உங்களுக்கு நல்ல இதாகும். பிளேட்லெட்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த பிளேட்லெட்ஸ் வந்து டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா அந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் ஃபீவர்ஸ் அந்த மாதிரி வர்றதுக்கெல்லாம் பிளேட்லெட் டவுன் ஆயிரும். அந்த பிளேட்லெட்டோட வேலை என்னென்னா அது வந்து நம்ம எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறதே அந்த பிளேட்லெட்ஸ் தான். அந்த பிளேட்லெட்ஸ் குறையும் போது 1.5 lakhs மினிமமாக இருக்கணும், அது குறைஞ்சாலுமே ரொம்ப ஓவராக 2000, 5000 நாங்கள் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி குறையும் போது உள்ளார எங்கேருந்து இன்டர்னல் ப்ளீடிங் ஆகுதுன்னே தெரியாது. ஒன்று வாயிலேருந்து கம் ப்ளீடிங் வரலாம், நோஸ் ப்ளீடிங், இயர் ப்ளீடிங், அதுமாதிரி எங்கேருந்து உள்ளார வயிற்றுக்குள்ளே குடல்லேருந்து அதுமாதிரி எங்கெங்கேருந்துலாம் பிளட் வருதுன்னு சொல்லவே முடியாது. இப்போ அந்த மாதிரி டைமில் இது கொடுக்கறது பிளேட்லெட்ஸ் கொடுக்கறது பெட்ரு. க்ரையோன்னு கேட்டிங்கன்னா பாம்பு கடி, பேர்ன்ஸ் கேஸு அது மாதிரி இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம். பிளாஸ்மாலேருந்து பிளட்லேருந்து தனித்தனியாக பிரிக்கிறதுல பேக்செல்னு வரும், அதாவது பிளேட்லெட்டு பிளாஸ்மா, அடுத்தபடியாக எடுக்கிறது பேக்செல். பேக்செல் வந்து பியூர்லி கான்சன்ட்ரேட்டாக இருக்கும், பிளட்டு மட்டும்தான் இருக்கும். இப்போ எதுக்கு போகிறோம்னா ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும்.
ரத்தத்தை எவ்வளோ நாள் வரைக்கும் நம்ம ப்ரிசர்வ் பண்ணி வைக்கலாம்?
ரத்தத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம். ஹோல் பிளட்டு 35 நாள், பேக்செல் வந்து 35 நாளும் ஒரு பேக் இருக்குது, இன்னொன்று 42 நாளும் வச்சுக்கிற மாதிரி ஒரு பேக் இருக்குது. 42 நாள் வச்சுக்கிற பேக் வந்து பிளேட்லெட்ஸ் பிரிக்கிற பேக் மட்டும்தான் அந்த 42 நாள் வச்சுக்க முடியும். மற்றபடி வேறு எதுவுமே பண்ண முடியாது. 42 நாளுக்கு மேலே அது தூக்கி தான் போட்டாகணும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு தூக்கி போடுறதுக்கு சான்ஸே கிடையாது, ஏன்னா அவ்வளோ தேவைப்படுது மக்களுக்கு. தேவைப்படுறதுனால ஒரு நாள் வச்சுக்கிறதே எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஹோல் பிளட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 35 நாளைக்கு வரைக்கும் வச்சுக்கலாம். பேக்செல்லு 35 நாள் வச்சுக்கலாம், இன்னொன்று 42 நாள் வச்சுக்கலாம். க்ரையோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா -80 டிகிரியில் 3 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாம். பிளாஸ்மா எடுத்து 40 டிகிரியில் வச்சா 1 இயர் வரைக்கும் வச்சுக்கலாம். பிளேட்லெட்ஸ் வந்து வெறும் 22 டிகிரியில் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறதுல மட்டும்தான் வைக்க முடியும், அதுவும் 5 நாள் மட்டும்தான் வச்சுக்க முடியும்.
இப்போ நிறைய ரோட் சைடு ஆக்சிடென்ட்லாம் நம்ம கேள்விப்படுறோம், பார்க்குறோம், தினம் அதிகமாகிட்டு போகுது. அதனால தான் ஹெல்மெட் போட்டு கூட ஓட்ட சொல்கிறாங்க. இந்த பிளட் லாஸ் ஆகும்போது ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாருன்னு வைங்களேன், அடிபட்டு ப்ளீடிங் ஆகுது, அவர் ஏதோ ஒரு ஐடி கார்டு கூட இல்லை, அவருக்கு நீங்கள் எப்படி ரத்தம் கொடுப்பீங்க? ரத்தத்தை வந்து கண்டறியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
ஒரு ஆக்சிடென்ட் கேஸ், மேஜர் கேஸ் வரும்போது அவங்கள்ட்ட போய் கூட அவங்க கூட யாருமே வர மாட்டாங்க. ஆம்புலன்ஸ் டிரைவர் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவாங்க பேஷண்ட்டை உயிரை காப்பாற்றணுன்றக்காக. அப்படி கொண்டு வரும்போது அவங்கள்ட்ட போய் நம்ம எதுவும் பேசவும் முடியாது, பேசினாலும் அவங்களுக்கு கேட்குற நிலைமையிலையும் இருக்க மாட்டாங்க, வலி தாங்க முடியாமல் தான் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் நம்ம அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறதை காட்டிலும் ஃபிங்கரில் ஒரு சின்ன ப்ரிக் பண்ணோம்னா எத்தனை சொட்டு வேணாலும் பிளட் எடுத்துக்கலாம். 4 சொட்டு நம்மளுக்கு போதுமானது. அந்த 4 சொட்டில் என்ன குரூப்புன்னு 2 செகண்டில் பார்த்து முடிச்சிடலாம்.
ரத்த தேவை அதிகமாக இருக்குது, கொடுக்குறவங்க தான் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. சராசரியாக இப்போ நம்ம கோயம்புத்தூர் எடுத்துட்டோம்னா இப்போ எத்தனை பிளட் பேங்க்ஸ் இருக்குது, போதுமான அளவு ரத்தம் நம்ம கோயம்புத்தூரில் இருக்குதா?
இப்போ கோயம்புத்தூர்னு பார்த்தீங்கன்னா 22 பிளட் பேங்க் இருக்குது, எல்லாமே ரிஜிஸ்டர்டு. இந்த பிளட் பேங்க் லைசன்ஸ் வாங்குறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஃபுல் இன்ஸ்பெக்ஷனாக இது பண்ணி தான். பிளட் பேக் வாங்கினாலுமே அந்த டீலர்ஷிப்புக்கு பிளட் பேங்க் லைசன்ஸ் கொடுத்தா தான் பிளட் பேக்கே நம்மளுக்கு சப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோ கவர்மெண்ட்டில் சென்சிட்டிவாக இருக்கிறதுனால யாரும் ஒரு யூனிட்டோட மிஸ்யூஸ் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்துச்சுன்னா அவங்களுக்கு வெளியே எங்கேயுமே பிளட்டு கிடைக்கலாட்டினாலும் கண்டிப்பாக என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் எவ்வளோ தூரம்னாலும் அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். என் நம்பர் நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கலாம், எந்த டைம் வேணாலும் என்னை கூப்பிடலாம். கோயம்புத்தூரில் எந்த ஊரில் வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா எங்களுக்குன்னு ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கில் காண்டாக்ட் பண்ணி நாங்கள் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுமோ அந்தந்த டைமுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். என்னோடய நம்பர் 2 நம்பர் இருக்குது, 2 நம்பரையும் நான் சொல்கிறேன். எந்த டைம் வேணாலும் நீங்கள் கூப்பிட்டு நீ தாராளமாக கேட்கலாம். என்னோடய நம்பர் 9095298789, இன்னொரு நம்பர் 9750972993. இந்த நம்பருக்கு நீங்கள் எந்த டைம்லனாலும் கூப்பிட்டாலும் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி தரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். தயவுசெய்து யாரும் டோனர்ஸாக கேட்க வேணாம், பிளட்டாக கேட்டிங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம். ஏன்னா டோனர்ஸ் எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கும் பத்தாது, 10 பேஷண்ட்ஸுக்கும் கொடுக்கறதுக்கு பத்தாது. டோனர்ஸ் கேட்குறத மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களோட சொந்தக்காரங்க ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன்ஸ்லேயோ டோனர்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது பெட்டர் உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ஒரு பேஷண்ட்டை மட்டும் நாங்கள் பார்க்க முடியாது, நிறைய பேஷண்ட் பார்க்குறதுனால எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எங்களுக்கும் வந்து வேறு எப்படியோ கிடைக்குது எப்படியோலாம் நினைக்க வேணாம், உங்களை மாதிரி மக்கள் கொடுக்குறது தான் எங்களுக்கு பிளட்டு கிடைக்குது.
எவ்வளோ தான் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நம்ம கொடுத்துட்டு இருந்தாலும் இன்னும் மக்கள்கிட்ட ஒரு சின்ன பயம் இருந்துட்டு தான் இருக்குது. எங்கள் ரத்தம் கொடுத்தா நம்ம வீக் ஆயிடுவோமோ அப்படின்ட்டு ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்குது. இந்த பயத்தை போக்குறதுக்கு என்ன மாதிரி விழிப்புணர்ச்சி வந்து நீங்கள் உங்கள் பிளட் பேங்க் மூலமாக கொடுத்துட்ருக்குறீங்க? அந்த விழிப்புணர்வு அதிகமாயிருக்குதா? பிளட் டொனேட் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிருக்குதா?
எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய பேர் வராங்க. அப்பா வந்து பையனுக்கு பிளட்டு தர மாட்டான், பையன் வந்து அப்பாவுக்கு பிளட்டு கொடுக்க மாட்டான், தங்கச்சி அக்காவுக்கு பிளட்டு கொடுக்காது. இந்த மாதிரி கேசஸ்லாம் வரும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நாங்கள் வேறு டோனர்ஸ்ட்ட போய் நம்பர்ஸ் கொடுத்துன்னு கேட்டோம்னா அந்த டோனர்ஸ் வந்து கேட்குறாங்க ஏன் பேஷண்டோட அட்டண்டன்ஸ் யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்களான்னு. அப்போ நாங்கள் அவங்கள்ட்ட ஒன்றுமே பேச முடிய மாட்டேன்னு. நீங்கள் அவங்கள கொடுக்க சொல்லுங்கள் சார், நாங்கள் இது மாதிரி அவேர்னஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் நாங்களும் அவேர்னஸ் இப்படி தான் பேஷண்ட் சைடில் டோனர் சைடில் அவேர்னஸ் கொடுத்து தான் ஒரு அளவுக்கு எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சராசரியாக 300 யூனிட்கிட்டேருந்து நாங்கள் பிளட்டு கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு யூனிட்ன்றது 350 ml. அது மாதிரி நம்ம ஒவ்வொரு டோனர்ட்டேருந்து 350 ml எடுக்கிறோம். எடுத்து இத்தனை பேஷண்ட்ஸுக்கும் காப்பாற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம். பாதி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இன்னொன்று எங்களுக்குன்னு அந்த பிளட் டோனர்ஸ் அசோசியேஷன் இருக்குது, அவங்கெல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்குறாங்க.
ஸ்டண்ட்டுக்காக கூட சினிமா நடிகர்களோட பிறந்த நாள், அதாவது அவங்களுடைய மனநாள் விழா அப்படிலாம் வரும்போது கூட அவங்களோட ரசிகர்கள் வந்து ரத்த தானம் கொடுக்குறாங்க. சில முக்கியமான ஈவெண்ட்ஸ்க்கு கொடுக்குறாங்க, அப்புறம் மறந்து போயிடுறாங்க. எப்படி அது இன்னும் அதிகமாகிருக்குதா, எப்படி அதை சொல்லுங்களேன்?
எல்லாருமே இப்போ ஹையர் அஃபிஷியல்ஸ் இவ்வளோங்க விளம்பரத்துக்காக அவங்க எல்லாருமே ஜிஹெச்சை தான் எதிர்பார்த்து போகிறாங்க. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸுக்கு வர கேசஸும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டால் எங்களுக்கு கொஞ்சம் அடுத்தடுத்த பேஷண்ட்ஸ் காப்பாற்றுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ரசிகர் மன்றம் இருக்காங்க, நிறைய டோனர்ஸ் அசோசியேஷன் இருக்காங்க. டெய்லி ஒரு நாளைக்கு 5 பேராவது ஜிஹெச்சில் கொடுத்துட்ருக்காங்க, இனாமாக கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு யூனிட் வாங்குறதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். ஜிஹெச்சில் கொடுத்தா எல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க, அதே மாதிரி தான் நாங்கள் அவங்க என்ன டெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே தான் நாங்களும் பண்ணுறோம். இஸ் ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி நாங்கள் எல்லா ரிப்போர்ட்ஸுமே ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட் பண்ணாலும் ஒவ்வொருட டோனர்ஸ் ரிப்போர்ட்டு நாங்கள் மெட்ராஸுக்கும் டெல்லிக்கும் நாங்கள் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால் எங்களுக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி எங்களுக்கும் டோனர் சப்போர்ட் பண்ணுறது நல்லது. நீ ஹாஸ்பிட்டல் பேருக்காகவும் பண்ண வேணாம், யாருக்காகவும் பண்ண வேணாம், எங்கள் முகத்துக்காகவும் பண்ண வேணாம். பேஷண்ட் உயிரை காப்பாற்றணுன்ற ஒரே ரீசனுக்காக நீங்கள் பிளட் எங்களுக்கும் கொடுக்கலாம்.
ரத்த வகை ஒரு மனிதருக்கு எவ்வளோ ரத்தம் இருக்குது, எவ்வளோ ரத்தம் கொடுக்கலாம், தானம் பண்ணலாம், தானம் பண்ண ரத்தம் எவ்வளோ நாளைக்குள்ளே ஊறுது அப்படிங்கிறத பற்றி பல்வேறு விஷயங்கள் கருத்துக்கள் நம்மக்கிட்ட சொன்னீங்க. விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம் சார்.
ரொம்ப நன்றி. எங்களுக்கு எப்படியாவது காப்பாற்றி ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றுறதுக்கு நாங்கள் பாடுபடுற மாதிரி நீங்களும் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ. ரத்த தானம் பற்றிய விரிவான பல தகவல்களை நமக்கு சொன்னாங்க வில்ஃபிரட் அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
ரத்த தானம் யார் யார் கொடுக்கலாம், ஆண்கள் எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம், பெண்கள் எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம், ரத்த தானம் கொடுக்கறதுக்கு முன்னால என்னென்ன விஷயங்களை வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும், அப்புறம் எந்தெந்த நோய் உள்ளவங்க கொடுக்க கூடாது அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் நமக்கு ரொம்ப உபயோகமா இருந்தது இல்லைங்களா? இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-00-3. தொலைபேசி எண் 0422-243-1055. நண்பர்களே, TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கேட்டு பயன்பெறலாம். நிகழ்ச்சிகளை கேட்பதோடு உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் எடுத்துச் சொல்லி அவர்களையும் நிகழ்ச்சியில் பங்கேற்க செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.
இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்க.